നമസ്കാരം. ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണർ ഭഗവത്ഗീതയിൽ മുതൽ ആറധ്യായങ്ങളിൽ, അതിലും മുഖ്യമായി ഇരണ്ടാവത് അധ്യായത്തിന് നടുവിലിരുന്ന് ആത്മസാക്ഷാത്കാരം, ആത്മദർശനം என்று அடிக்கடி கூறுகிறார். அதற்கு பல சொற்களை பயன்படுத்துகிறார். ஆத்மா ஒரு அளவோடு கூடியதா, அதற்கு பக்கங்கள் உண்டா, பகுதிகள் உண்டா, ஆத்ம சாட்சா்காரம் என்றால் ஆத்மா என்ன கண்ணுக்கு தெரியுமா, அது எது கொண்டு பார்ப்பது, உண்மையிலேயே ஆத்ம தரிசனம் என்பது உள்ளதா, இது ஒரு அழகான கேள்வி, தெரிந்து கொள்ள வேண்டியது. கண்ணன் பல படிகளை எடுத்துரைக்கிறார். ஞான யோகம், ஆத்ம ஞானம், ஞான நிஷ்டை, ஞான உபாசனம் என்று பல வார்த்தைகளை மாற்றி மாற்றி சொல்லுகிறார். ஆத்ம ஞானம் என்றால் என்ன, ஞான யோகம் என்றாலோ, ஞான நிஷ்டை என்றாலோ, இடைவிடாத ஞானம் என்றாலோ, இதெல்லாம் என்ன, ஞான தரிசனம், ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம் என்றால் என்ன? ஆத்மாவை பற்றின உண்மையை வெகு உண்மையாக கண்ணுக்கு நேரே பார்க்கிறா போலே தெரிந்து கொண்டு விடுவதுதான் ஆத்ம தரிசனம். ஆத்மாவுக்குன்னு பண்புகள் உள்ளன. ஆத்மா இன்னார், ஆத்மா இணையார் என்றெல்லாம் உள்ளன. அதை நம்மால் இப்படி இருந்து கொண்டே நேரே உணர்ந்து கொள்ள முடியாது. இப்போ ஒரு பொம்மை இருக்கிறது என்றால் அதனுடைய அளவு என்ன, நிறம் என்ன, உயரம் என்ன, கனம் என்ன, அது என்ன செய்யும், என்ன விலை, எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இதில் குழப்பமாக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அது கையால் தொட்டு பார்க்கலாம், கண்ணால் பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். இதே போல ஆத்மாவுக்கும் தன்மைகள் உள்ளன. அவர் யார், எத்தகையவர், அளவுண்டா, நிறமுண்டா, எதால் ஆக்கப்பட்டிருக்கிறார், நாம் அவரை யார் என்று புரிந்து கொண்டிருக்கிறோம், அது சரியா தப்பா, அவருக்கு இருக்கிற பெருமைகள் என்ன, இப்படி பலவும் உள்ளன. அதெல்லாம் புத்தகத்தில் படிக்கிறோம். ஆத்மா உடலை காட்டிலும் வேறுபட்டவர், ஆத்மா அணு, ஆத்மா ஞானமே உருவானவர், ஆத்மா நித்தியமானவர், அழிவில்லாதவர், இதெல்லாம் புத்தகத்தில் படிக்கிறோமே தவிர இந்த உடலை காட்டிலும் ஆத்மாவை வேறுபடுத்தி நம்மால் பார்க்க முடிகிறதா? நிச்சயமா முடியல. அது எப்போது முடியுமோ அப்பதான் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். இப்ப சொன்னதெல்லாமே முழுவதுமாக முடிய வேண்டும். உடலை காட்டிலும் ஆத்மா வேறே, அப்படின்னா நம்ம நடவடிக்கைகள்லாம் அதுக்கு தகுந்தாபில் இருக்க வேண்டும். உடலுக்கு வியாதி வந்தால் கவலைப்பட மாட்டோம். எவ்வளவு நேரம் உழைத்தாலும் உடல் என்ன ஆனாலும் கவலைப்பட மாட்டோம். யாரும் என்ன ஏசினாலோ என்ன பண்ணாலோ துளியும் கவலைப்பட மாட்டோம். யாரை பார்த்தாலும் உடல் வித்தியாசமே கண்ணில் படாமல் அனைவரும் சமம் என்றே நடந்து கொள்வோம். இப்ப இதெல்லாம் நம்ம இடத்துல சாத்தியமாகிவிட்டால் ஆத்ம தரிசனம் கிட்டி இருக்கிறதுன்னு பொருள். அதனால சாட்சா்காரம்னால் ஏதோ கண்ணால் பார்க்க போகிறோம், கையால் தொடப்போகிறோம் நினைக்க வேண்டாம். அப்படி அல்ல. அதன் உண்மை நிலையை முழுவதுமாக புரிந்து கொண்டு விட்டால் நம்முடைய நடவடிக்கைகள் பழக்க வழக்கம் அதற்கு தகுந்தாப்போலே ஆகிவிடும். அதைத்தான் கண்ணன் உயர்ந்த நிலையான ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்லுகிறார். அது ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம் ரெண்டும் ஒன்றுதான். அதைத்தான் கண்ணன் யோகம் யோகம் என்ற சொல்லாலும் குறிப்பிடுகிறார். ததா யோகம் அவாப்சசி, யோகம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள்கள். அதே யோகம் யோகம்ங்கிறது ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம். அதற்கு கீழ்ப்படி ஆத்மாவை பற்றின இடையறாத சிந்தனை, அதைத்தான் ஞான யோகம் ஞான நிஷ்டைன்னு சொல்லுகிறார். இந்த பண்புகளை பற்றியெல்லாம் படித்துவிட்டு ஆத்மாவை பற்றி இடையறாத சிந்திக்கிறோம், அது கீழ்நிலை. இடையறாத சிந்திதற்கு அப்புறம்தான் அந்த ஆத்மாவின் உண்மை நிலையை பார்க்கிறா போன்ற அறிவு ஏற்படும். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரசதேகினா என்கிற ஸ்லோகத்திலேயும் பரம் திருஷ்டுவா நிவர்த்ததேன்னு கண்ணன் சொல்லுகிறார். ஆத்மாவை கண்டுவிட்டானால் அப்ப அதனால் என்ன அவனிடத்தில் அடையாளம் காணலாம்? விஷய சுகத்தில் விருப்பம் போய்விடும், அப்பதான் அவனுக்கு ஆத்ம தரிசனம் கிடைச்சதுன்னு அர்த்தம். உயர்ந்த விஷயத்தை பார்த்தால்தான் தாழ்ந்த விஷயத்தை விடுவோம். நமக்கு சங்கீதத்திலோ மற்றதிலோ இப்போ சாப்பாட்டிலோ உடல் சுகத்திலோ இதில் எல்லாத்தையும் விருப்பம் இருக்கிறது. இது இருந்து கொண்டே இருக்கும்போது ஆத்ம தரிசனம் கிடைத்தது என்று சொல்ல முடியாது. ஆத்ம தரிசனம்ங்கிறது ஒருத்தருக்கு கிடைத்து விட்டால், அதன் உண்மை புரிந்து விட்டால், அப்போ விஷயாந்தர சுகம் சிற்றின்பம் அனைத்துமே ஒழிந்து போகும், அதில் விருப்பம் இருக்காது. அப்பனா அதுக்கு இன்னொரு தேவை இருக்கிறது. ஆத்ம தரிசனம் கிடைத்து விட்டால் விஷய சுகத்தில் வேறு இன்பத்தில் விருப்பம் போகாது. ஆனால் ஆத்ம தரிசனம் கிடைப்பதற்கு இந்திரியங்களை ஜெயித்தாக வேண்டும், புலன்களை ஜெயித்தால்தான் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். அந்த புலன்களை ஜெயிப்பதற்குத்தான் பரமாத்மாவிடத்தில் நம்முடைய புலன்களை வைக்க வேண்டும். அவர் திருமேனி, அதற்குத்தான் தியானம் பண்ணுகிறோம். அது நம்முடைய புலன்களை வசப்படுத்தி கொடுக்கும். புலன்கள் வசப்பட்டு இந்திரியங்களை ஜெயித்து விட்டால் ஆத்மாவின் தன்மை தெரிந்து கொண்டு விடுவோம். அதனால ஆத்ம சாட்சா்காரத்துக்கு முன்படி இந்திரியங்களை ஜெயிப்பது, புலன்களை ஜெயிப்பதற்கும் முன்படி புலன்களை பெருமானிடத்தில் வைத்து அவரை தியானிப்பது. இது ஒரு படிக்கட்டு, நினைவில் கொள்க. ஆத்ம சாட்சா்காரத்துக்கு இடைவிடாத ஆத்ம சிந்தனை வேண்டும். அந்த இடைவிடாத ஆத்ம சிந்தனை தான் ஞான யோகம் ஞான நிஷ்டை. அதற்கு மனம் உருப்பட வேண்டுமானால் அதற்கு கர்மயோகம் வேண்டும். கர்மயோகத்துக்கே ஒருத்தர் வர வேண்டுமானால் சுமாராகவான ஆத்மா என்னன்னு தெரிந்திருக்க வேண்டும். அந்த தெரிந்தது சுமாரா ஆத்மா பத்தி யாருன்னு தெரிந்து கொண்டது நிச்சயம் ஆத்ம சாட்சா்காரமாகாது, அது மிக உயர்ந்த படி. அதனால ஆத்மாவை பற்றின அறிவு, அந்த அறிவோடு கூடிய கர்மயோகத்தை செய்தல், அதனாலே மனத்தெளிவு ஏற்பட்டு இடையிடாத ஆத்மாவை பற்றின சிந்தனை, சிந்திக்க சிந்திக்க ஆத்மாவை கண்டார் போன்ற அறிவு, அதற்கு இந்திரியங்களை ஜெயித்தாக வேண்டும், அதுவும் தேவை. அந்த ஆத்ம சாட்சா்காரம்ங்கிற யோகம் அதான் ஆத்ம தரிசனம். அது என்னது? உடலை காட்டிலும் வேறுபட்டது ஆத்மான்னு நேரே புரிவது, ஞானமே உருவம்னு தெரிவது, நித்தியமானவர்னு பார்ப்பது, அனைத்து ஆத்மாக்களும் சமம்னு தெரிந்து கொள்வது.
ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன் பகவானுக்கே சேஷன் என்று காண்பது.
இது நடந்து விடுமானால் அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அந்த ஆத்ம தரிசனம் கிட்டி இருக்கிறதுன்னே சொல்ல முடியும். ஏன்னா அவரை பார்த்தால் அவரிடத்தில் வேறுபாடு தெரிய போவதில்லை. ஒருத்தருக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைத்திருப்பதற்கும் கிடைக்காதவருக்கும் நாம் கண்ணால் பார்த்தால் வேறுபாடு தெரியாது. ஆனால் அவர் எப்படி நடந்து கொள்ளுவார்னு பார்த்தால் வேறுபாடு தெரிந்துவிடும். அனைவரையும் சமமாக பார்ப்பார். யாரிடத்திலும் விருப்பு வெறுப்பு இருக்காது. மற்ற விஷயங்களை பற்றின சுகத்தில் அவருக்கு விருப்பமே இருக்காது. உடம்பு காட்டில் ஆத்மா மொத்தமா வேறே என்பதை தெரிந்து வைத்திருப்பார். இந்த நிலை வந்துவிட்டால் அப்ப ஆத்ம தரிசனம் அவருக்கு கிட்டியிருக்கிறது என்று பொருள்படும். ரொம்ப கஷ்டமான நிலை. அதற்கு கீழ்நிலைதான் ஞான யோகமே. நாம் ஞான யோகம்னு கண்ணன் சொல்லுவதே அதற்கு கீழ்நிலை. ஸ்தித பிரஜை, ஞான நிஷ்டை, ஞான யோகம், ஆத்மாவப்பத்தின் இடையடாத சிந்தனை, இது எல்லாமே ஒரே விஷயத்தை சொல்லுவதுதான். சரி, இது நம்மால் ஒன்று இயலாது போல் இருக்கிறதே என்றால், இது முழுசான நிலையை பற்றி இப்போ சொன்னேன், அது தான் கிடைக்கணுங்கிறது இல்லை. இதில் எந்த அளவு வேணாம், எல்லாருமே 100க்கு 100 கணக்கு பாடத்தில் வாங்கிட்டு வரப்போறது இல்லையே. 35 உண்டு, 55 உண்டு, 85 உண்டு, 98 உண்டு. அதற்கு தகுந்து நமக்கும் வேலை கிடைக்கத்தான் போகிறது, மோட்சத்துக்கு போகத்தான் போகிறோம். அதை போல தான் இங்கேயும் அந்த முழு நிலைங்கிறது வருவதை பற்றி கண்ணன் விளக்குகிறார். அதில் நாம் முயற்சி எடுக்கிற நிலையில் இருக்கலாம், நடுநிலையில் இருக்கலாம், கடைசி நிலையில் இருக்கலாம், நடந்து முடிந்த நிலையில் இருக்கலாம், எதில் இருந்தாலும் கண்ணனுக்கு பிடித்தந்தான். இதைத்தான் திரும்ப திரும்ப பகவத்கீதையில் அவர் ஆத்ம தரிசனம் சாட்சாத்காரம் சொல்லுகிறார். எதாலும் தொட்டோ முகர்ந்தோ பார்த்துவிட முடியாது. அதை பற்றின உண்மை அறிவு, தெளிவு, அதனால் அவருடைய நடவடிக்கைகள், அதை பார்த்து தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.